ஆஸ்திரேலிய மண்ணிலே இப்பொழுது நாம் ஒரு இசைக்குயிலை எமது வானொலி கலையத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றோம். 41 வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இசைக்குயில் இந்த ஆண்டுதான் சிட்னி மண்ணிலே வந்து ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சியை படைக்க வேண்டும் என்பது இறைவன் எழுதி வைத்த தீர்ப்பு என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிட்னி மண்ணிலே 2000 மேற்பட்ட ரசிகர்களுக்கு முன்னிலையில் ஒரு பெரும் இசை விருந்தை அளித்த திருப்தியிலே இப்பொழுது நமது கலையகத்திற்கு வந்திருக்கின்றார் இசைக்குயில் வாணி ஜெயராம் அவர்கள். வணக்கம் அம்மா.
வணக்கம் பிரபா.
உண்மையிலேயே உங்களை போன்ற மாபெரும் கலைஞர்களை அவர்களுடைய பாடல்களை கேட்பதே எமக்கு தவம். ஆனால் உங்களை நேரே எமது கலையகத்திலே சந்திப்பது என்பது உண்மையிலேயே மாபெரும் தவம் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
மிகுந்த நன்றி. அதாவது இந்த 41 வருடங்களுக்கு மேலாக திரை இசைத்துறையிலே நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆரம்பம், அதாவது இந்த இசை என்ற அந்த கடலுக்குள்ளே நீங்கள் இயங்க ஆரம்பித்ததன் அடிப்படையை பற்றி சொல்லுங்களேன்.
சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், 41 ஆண்டுகளாக திரைத்துறையில் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் 2 சிறுமியாக இருக்கும் பொழுதே எல்லா ராகங்களையும் பெயர் கண்டறிந்து சரியாக சொல்லுவேன் என்று என்னுடைய மூத்த சகோதரிகள், தாயார் எல்லோரும் சொல்லுவார்கள். 2 என்ன சொன்னேன் என்று எனக்கு இப்பொழுது நினைவு கூட இல்லை. சுமார் 5 இருக்கும் போதே அந்த சங்கீத ஞானத்தை கண்டு என்னுடைய மூத்த சகோதரிகளுக்கு சங்கீத பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த கடலூர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள், வேலூரில், நான் பிறந்தது வேலூரில், வேலூரில் எனக்கு மிக அற்புதமான பல முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனைகளை சொல்லிக் கொடுத்தார். எல்லாம் அபூர்வ ராகங்களில், பேனத்யுதி, கன்னட பங்காளா, ரேவகுப்தி, நாகத்வனி, ஸ்தவராஜம் போன்ற ராகங்களில் அமைந்த பாடல்களை 1 படித்துக் கொண்டிருந்த பொழுதே நான் கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு என்னுடைய குடும்பம், என்னுடைய தாயாரின் விருப்பத்தால், குழந்தைகளுக்கு இன்னும் நன்றாக சங்கீத பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற ஆவலால் என்னுடைய குடும்பம் சென்னைக்கு வந்தது. அப்பொழுது மெட்ராஸ், இப்பொழுது சென்னை. சென்னைக்கு வந்த பிறகு ஜிஎன்பி அவர்களின் பிரதம சிஷ்யரான திரு டி ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களிடம் நிறைய ஜிஎன்பி கீர்த்தனைகள் கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் சீடர்களில் ஒருவரான திருவனந்தபுரம் திரு ஆர் எஸ் மணி அவர்களிடம் பல கீர்த்தனைகளை கற்றுக்கொண்டேன், சுவாதி திருநாள் கீர்த்தனைகளை. அதற்கு பிறகு பள்ளி படிப்பு, பள்ளியில் என்னுடைய வாழ்க்கை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டு சுமார் 20-22 நிகழ்ச்சிகளில் நான் பங்கெடுப்பேன். ஒவ்வொரு வருடமும் 14, 15, 16 பரிசுகள் பெறுவேன். கையெழுத்தில், சில சமயம் படிப்பில், ACC பெஸ்ட் கேடட் என்று, சித்திரம் வரைவதில், தையல் வேலையில், சமையற் கலையில், பேச்சு போட்டிகளில், பலவித துறைகளிலும் நான் பரிசுகள் வாங்கியிருக்கிறேன். பள்ளி இறுதி ஆண்டில் எனக்கு ஆல்ரவுண்ட் டேலண்ட் ஷீல்டு என்று எல்லா துறையிலும் சிறந்து விளங்கிய மாணவி என்ற ஒரு ட்ராஃபி கிடைத்தது. அதற்கு பிறகு கல்லூரிக்கு சென்று நான் பொருளாதாரம் படித்தேன். கல்லூரி நாட்களில் எல்லா கல்லூரிகளுக்கும் சென்று நான் பேச்சு போட்டிகளில், இசை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் வாங்கியுள்ளேன். அந்த சமயத்தில் இருந்த முதல் மந்திரிகள் எல்லோரிடமும் நான் பரிசு வாங்கியுள்ளேன். இன்டர் காலேஜியட் டிபேட்ஸ் என்று சொல்லுவோம், அனைத்து கல்லூரி பேச்சு போட்டிகளில் எத்தனையோ முறை முதல் பரிசுகள் நான் வாங்கியுள்ளேன். அதற்கு பிறகு ஒரு வங்கியிலும் பணிபுரிந்தேன். அதற்கு பிறகு திருமணம் முடிந்து பம்பாய் சென்று, அப்பொழுது என் கணவர் பம்பாயில் வேலையில் இருந்தார், ஆஸ் அன் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி ஆஃப் இண்டோ பெல்ஜியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த அலுவலகத்தில். அப்பொழுது அவர் என்னுடைய ஒரு குரல் வளத்தை கேட்டு அவர் சொன்னார், ஹிந்துஸ்தானியம் நீ கற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும், அது இன்னும் உனக்கு ஒரு உன்னுடைய சங்கீத ஞானத்தை விரிவுபடுத்தும் என்று அபிப்பிராயப்பட்டார். அதே போல் நான் உஸ்தாத் திரு அப்துல் ரஹமான் ஹான் அவர்களிடம் ஹிந்துஸ்தானி பயிற்சி, அந்த சமயத்தில் இப்பொழுது நினைத்தாலும் மலைப்பாக இருக்கிறது, உஸ்தாத் வந்து சுமார் காலை 10 மணிக்கு என் இல்லத்துக்கு வருவார், மாலை 6 மணி வரைக்கும் பயிற்சி கொடுப்பார். அது வாய்ஸ் கண்ட்ரோல் என்று சொல்லுவோம், குரலை எப்படி. அதனால்தான் 41 ஆண்டுகள் கழித்தும் நான் பாடல்களை அப்பொழுது எந்த ஸ்ருதியில் பதிவானதோ அதே ஸ்ருதியில் பாடிக்கொண்டிருக்கிறேன். அது எல்லாமே என்னுடைய உஸ்தாதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த வாய்ஸ் கல்ச்சர், அவர்தான் தன்னுடைய நண்பரான இசையமைப்பாளர் திரு வசந்த் தேசாய் அவர்களிடம் என்னை பற்றி பெருமையாக குறிப்பிட்டார். என்னிடம் ஒரு தென்னிந்திய பெண்மணி கற்றுக்கொள்கிறார், ஒரு அபார ஞானம், நல்ல குரல் வளம், நீங்கள் அவருடைய பாட்டை கேட்க வேண்டும் என்று அவர் என்னை தன் இல்லத்துக்கு அழைத்தார். அப்பொழுதுதான் குட்டி என்ற படம், ஒரு படத்தை அவர் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார், இயக்குநர் திரு ரிஷிகேஷ் முகர்ஜி அவர்கள். குல்சார் அவர்கள் பாடல்களை எழுதவிருந்தார். அவர்கள் இருவரும் திரு வசந்த் தேசாய் அவர்கள் இல்லத்துக்கு வந்து என்னை அழைத்து என் குரலை கேட்டுவிட்டு வாணியே படத்தின் 3 பாடல்களையும் பாடட்டும் என்று, இப்பொழுது சூப்பர் ஸ்டாராக விளங்கிக் கொண்டிருக்கும் திரு அமிதாப் பச்சனின் மனைவியான ஜெயா பச்சன், அப்பொழுது ஜெயா பாதுடி அவர்களின் முதல் படம் தான் என்னுடைய முதல் படமும் ஆகும். குட்டி படப்பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆயின, மிக பிரபலமடைந்தன. இன்று வரை அவர் சென்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சியிலும் நான் குட்டி படப்பாடலை பாடினேன், உங்களுக்கு தெரியும்.
கண்டிப்பாக, அதாவது உண்மையிலே அப்படியான ஒரு பெரிய ப்ரொஜெக்ட், அதாவது ஒரு பெரிய ஒரு படத்திற்கு குறிப்பாக 3 பாடல்கள் எடுத்த அடுப்பிலேயே உங்களுக்கு தந்து
கிடைப்பது பெரிய விஷயம்.
ஆமா ஆமா, அந்த பாடல்கள் என்பது வெறுமனே அந்த படத்தோடு போய்விடாமல் இன்றளவும் மக்களுடைய
இன்றளவும் எந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றாலும் பக்தி பாடல் நிகழ்ச்சிகள் அளித்தால் கூட இறுதியில் இந்த பாடலை பாடுங்களேன் என்று எல்லோரும் விருப்பம் தெரிவிப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த பாடல்கள் இன்றளவும். ஒரு பாடல் ஹம்கோ மன் கி சக்தி தின என்ற பாடல் அனைத்து பள்ளிகளிலும் பிரார்த்தனை வடிவத்தில் குழந்தைகள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போலுரே பப்பிஹரா என்பது அந்த மியா கி மல்ஹார் ராகம் என்று சொல்லுவோம், அந்த ராகத்தை பற்றி எந்த சர்ச்சை வந்தாலும் விவாதம் வந்தாலும் நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த பாடல் அது தவறாமல் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடலே எனக்கு, அந்த முதல் பாடலே எனக்கு தான்சேன் விருதை பெற்று தந்தது.
கண்டிப்பாக, ஹிந்தி திரையுலகிலே உங்களுடைய ஆரம்பம் இவ்வளவு பெரிதாக இருந்தது, அந்த பெரிய ஆரம்பத்தை தொடர்ந்து நீங்கள் அந்த ஹிந்தி திரையுலகிலே உங்களுக்கான ஒரு தனித்துவத்தை நாட்டியிருந்தீர்கள். பின்னர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய தீர்க்க சுவங்கலி என்ற திரைப்படம் உங்களுக்கு தமிழுக்கு ஒரு அறிமுகமாக அமைந்தது. அப்படித்தான்
தீர்க்க சுமங்கலி அறிமுக பாடல் அல்ல, அது மெல்லிசை மன்னர் திரு விஸ்வநாதன் அவர்களின் இசையில் நான் பாடிய முதல் பாடல். ஆனால் அவரே குருவாக மதித்துக் கொண்டிருந்த திரு எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களின் இசையில் தான் நான் முதல் தமிழ் பட பாடலை பாடினேன். தாயும் செய்யும் என்ற படத்திற்காக பொன்மயமான காலம் வரும் என்று பூவிழி காட்டட்டுமே என்ற பாடல் அவரது இசையில் பாடினேன். ஆனால் அந்த படம் வெளிவரவில்லை. முதலில் திரைக்கு வெளிவந்த படம் பாடல் வீட்டுக்கு வந்த மருமகள். என்னுடைய வாழ்க்கை இசை பயணத்தை நீங்கள் கூர்ந்து நோக்கினால் குட்டி என்று தொடங்கியது. குட்டி என்றால் சிறுமி. அதற்கு பிறகு தாயும் செய்யும் என்ற பாடத்திற்காக பாடினேன், படம் வெளிவரவில்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்த மருமகள் படம் வெளியே வந்தது. அதில் நான் மிகவும் மதிக்கும் மூத்த சகோதரர் திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடன் இணைந்து ஓரிடம் வேறிடம் என்ற பாடலை பாடினேன். அதுதான் முதலில் வெளிவந்த படம். அதற்கு பிறகு திரு எம் எஸ் விஸ்வநாதன் சார் இசையில், அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் படத்துக்கு இசை அமைத்தவர்கள் சங்கர் கணேஷ் அவர்கள். திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் நான் பாடிய முதல் பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடலாகும். தீர்க்க சுமங்கலி என்ற படம் ஏ சி திரிலோக் சந்திர அவர்கள் இயக்கிய படம், வாலி அவர்கள் எழுதிய பாடல்.
உங்களுடைய 3 தேசிய விருதுகள், ஆனால் தேசிய விருதுகளை கடந்து உங்களுக்கு மாபெரும் அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் 3 தேசிய விருதுகளுடைய அடிப்படையை பார்த்தால் மூன்றுமே சங்கீதம் சம்பந்தப்பட்ட படங்கள், அபூர்வ ராகங்கள்,
சங்கராபரணம்.
ஆமாம், இப்படி
ஸ்வாதி கிரணம்.
ஆமாம், அப்படியான அந்த மூன்று படங்களுக்கும் நீங்கள் ஒரு பாடகியாக அந்த படத்திலே ஒரு முதன்மை பாடலை பாடி உங்களுக்கு தேசிய விருது கிடைத்தது. அந்த அனுபவம் உங்களுக்கு உங்களுடைய மனநிலையிலே எப்படியான ஒரு உள்வாங்கலை கொடுத்திருக்கிறது?
எல்லாவற்றுக்கும் முதலாக இந்த ஹிந்தி படத்துறையில் பாட வேண்டும் என்ற ஆவல் எனக்கு எதனால் வந்தது என்பதின் ஒரு அஸ்திவார கதையை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். நான் சிறுவயது முதல் இப்பொழுது ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், அப்பொழுது சிறுவயது முதலே ரேடியோ சிலோன், ரேடியோ சிலோனின் பெரிய ரசிகை நான். புதன்கிழமை தோறும் பினாகா கீத்மாலா என்ற ஒரு நிகழ்ச்சி வரும், திரு அமீன் சயானி அவர்கள் தொகுத்தளிப்பார்கள். அப்பொழுது வந்த ஹிந்தி பாடல்கள், அதனுடைய இசையில், பாடிய விதத்தில், அந்த வார்த்தைகளின் அழகில் மனதை பறிகொடுத்து தவறாமல் அந்த நிகழ்ச்சிகளை கேட்பேன். கேட்டுவிட்டு ஒரு சிறுமியாக என்னுடைய மனதில் நான் ஒரு நினைத்து கொண்டேன் ஒரு தீர்மானம், நான் பெரியவளான பின் நானும் ஹிந்தி படங்களில் ஒரு பின்னணி பாடகியாக வருவேன், என்னுடைய பாடலும் இந்த நிகழ்ச்சியில் புதன்கிழமை திரு அமீன் சயானி அவர்கள் தொகுத்தளிக்கும் இந்த பினாகா கீத்மாலாவில் இடம்பெறும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னுடைய கனவு பலித்தது. என்னுடைய முதல் படத்தின் பாடலே போலுரே பப்பிஹரா 16 வாரங்கள் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்தது அந்த பினாகா கீத்மாலாவில். அதற்கு பிறகு இதற்கு மேலும் வைக்க முடியாது என்று சொல்லி அவர் எடுத்து அடுத்த பாடலை போட்டார். சோ அதனால எனக்கு அந்த என்னுடைய கனவு பலித்தது. ரேடியோ சிலோனில் எந்த புரோகிராமை நான் விரும்பி கேட்பேனோ அந்த புரோகிராமிலேயே என்னுடைய பாடல் முதலிடத்தை பெற்று வந்தது. அது தவிர தமிழ் திரை இசை பாடல்களுக்கு ரேடியோ சிலோன் அப்பொழுது செய்த ஒரு நியாயம், அது யாராலும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அவர்கள் நாங்கள் பாடிய பாடல்களை எல்லாம் அற்புதமாக ஒரு கவிநயத்தோடு தொகுத்து அளிப்பதில் ரேடியோ சிலோனுக்கு இணை ரேடியோ சிலோன் தான். இப்பொழுது எவ்வளவோ எஃப்எம் நிலையங்கள் வந்துவிட்டன, ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்கள் தொகுத்து அளித்த நிகழ்ச்சிகள் மிகவும் அற்புதமாக இருந்தன. இப்பொழுது கேட்டால் எனக்கு உண்மையான வருத்தத்தை சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது பல நிலையங்களில் பாடல்களை அடுத்தடுத்து வைக்கிறார்கள், இன்னார் பாடியது, யார் எழுதியது, யார் இசையமைத்தது என்று கூட சொல்வதில்லை. அது எதற்காக சொல்ல வேண்டும் என்றால், அது அந்த பாடலை கேட்பவர்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிய வேண்டும். இந்த பாடல் யாரால் இசையமைக்கப்பட்டது, யாரால் பாடப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது என்ற விவரங்கள், அதுதான் நியாயம். இப்பொழுது அது எனக்கு கேட்க கிடைப்பதில்லை. அது நான் எல்லாருக்குமே சொல்ல வேண்டும் என்று நெடுநாட்களாக எனக்கு ஆசை, என்று உங்கள் நிலையத்தின் மூலம் நான் சொல்கிறேன்.
நீங்கள் கடந்த நிகழ்விலே இந்த இசை நிகழ்ச்சியிலே நாம் கண்ட ஒரு அனுபவம், நாம் எத்தனையோ இசை நிகழ்ச்சியை கண்டிருக்கின்றோம், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் யார் இசையமைத்தார், யார் எழுதினார் என்று சொல்லியிருந்தீர்கள். அடிப்படையிலே நீங்கள் ஒரு கவிஞர் என்ற ஒரு அந்தஸ்தோடும் அந்த கவிஞருக்குரிய அந்த அங்கீகாரம்
அந்தஸ்து ஒன்றுமில்லை. ஒரு நான் முதல் பக்கத்திலேயே எழுதியிருந்தேன், எது கை தெரியாது மோனை தெரியாது, இது கை இந்த கை எழுதுகிறது என்று தெரியும், இப்படியே என ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று.
ஆனால் உங்களுக்கு மேடையிலே கொடுத்த கவிதைகள், அவைகள் கவிதைகளாக இருந்தன.
கவிதைகளாக இருந்தன. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது கேட்பதற்கு.
அப்படியான அந்த கவிதை வடிவங்களை நீங்கள் இசை வடிவங்களாக மாற்றியிருக்கிறீர்களா?
நான் முருகன் மீது, என்னுடைய இஷ்ட தெய்வமான முருகன் மீது இயற்றி இசையமைத்த 8 பாடல்களை நாங்களே நடத்திய ஒரு ஸ்டூடியோவில், ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டூடியோ, 10 வருடங்கள் நடத்தினோம். பானி மியூசிக் கம்பெனி என்ற பெயரில் என்னுடைய கணவர் அதில் ஒலிப்பதிவு செய்து வந்தார் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும். அந்த டைம்ல நானே எழுதி இசையமைச்ச 8 பாடல்களை முறையாக முருகன் பாடல்கள் என்ற பெயரில் ஒரு ஒலிப்பதிவு நாடாவாக வெளியிட்டோம். அதில் என்னுடன் குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கமும், விக்கு விநாயக்ராம் அவர்கள் கட்டமும், உஷா ராஜகோபாலன் அம்மா அவர்கள் வயலினும் வாசித்தார்கள். அதிலிருந்து சுமார் ஒரு 4 வரிகள் உங்களுக்காக நான் பாடுகிறேன்.
பொழுது பரவசமாக இருக்கின்றது. இப்படியான பாடல்கள் நீங்கள் தமிழ் ஹிந்தி என்று உள்ளடங்களாக 14 மொழிகளுக்கு
18-19 மொழிகள்.
இப்படி பல்வேறு மொழிகளிலே பாடும் பொழுது பொதுவாக ஒரு திரையிசை பாடகி என்று எடுத்துக்கொண்டால் அவர் மாநிலங்களை கடந்து மொழிகளை கடந்து
எல்லைகளை கடந்து
இயங்க வேண்டும். அப்படியான ஒரு பாடகருக்கு இந்த மொழி பிரயோகம், அந்த மொழியை பற்றிய அந்த உள்வாங்கல் என்பது இவ்வளவு தூரம் அவசியமாகின்றது.
மிகவும் அவசியம். முதற்கண் எந்த மொழியில் பாடுகிறோமோ அந்த பிரதேசத்தை, அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மொழியை அவர்கள் மனம் நோகாதவாறு தவறில்லாமல் உச்சரிக்க வேண்டும். அந்தந்த பிராந்தியத்துக்கும் அந்த வோக்கல் இன்டர்நேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவோமே, அந்த மொழியை எப்படி உச்சரிப்பது என்ற ஒரு விசேஷமான இது இருக்கிறது. அதை தவறாமல் கற்றுக்கொண்டு இப்பொழுது ஒரியாவில் நான் 11 ஆண்டுகள் I have sung the maximum in Oriya language. 11 ஆண்டுகள் நான் வந்து தமிழ், கன்னடா, மலையாளம், ஒரிய மொழி இந்த 4 மொழிகளில் நம்பர் 1 சிங்கராக இருந்தேன் 11 ஆண்டுகள். அந்த ஒரிய மொழியை உச்சரிப்பது மிகவும் கஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானாலும் மோதாரி டாக்கிபு தூமாக்கு துமி சார்ப அவர்களே கேட்பார்கள், எங்களுக்கே அது ஓ இது இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிந்து சொல்ல வேண்டும், நீங்கள் எப்படி ஒரே டேக்கில் பாடிவிட்டு அது என்ன குறி, எதை வைத்து நீங்கள் அதை குறிப்பெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று வியந்து போவார்கள். எல்லாம் ஒரிய மொழி பாடல்கள்லாம் முதல் டேக்கிலேயே எத்தனையோ பாடல்கள், எனக்கு 100 கணக்கான பாடல்கள் ஒலிப்பதிவில் ஒரே டேக்கிலேயே பாடியிருக்கிறேன். அந்த மொழிக்கு வேண்டிய ஒரு ஸ்ரத்தை, ஒரு ஈடுபாடு, இன்வால்மெண்ட் என்று சொல்கிறோம், ஒரு முழு ஈடுபாடோடு அந்த மொழியை சிதைக்காமல் பாட வேண்டும்.
கண்டிப்பாக சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையிலே வந்த பாடல்கள் ஏராளமான பாடல்கள்
கொடுத்திருக்கிறார்.
ஆனால் அந்த 2 பாடல்கள், யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது, அடுத்ததாக மேகமே மேகம், இந்த 2 பாடல்களுமே எப்பொழுதுமே வாணிஜியராம் என்ற ஒரு பாடகிக்கான ஒரு தனித்துவமான பாடல்களாக இருக்கின்றன. அவர்களிடம் நீங்கள் பணியாற்றிய பொழுது அவர்களிடமிருந்து உள்வாங்கிக் கொண்டது என்ன?
சங்கர் கணேஷ் அவர்கள் இருவரை பற்றி அவசியம் குறிப்பிட்டாக வேண்டும். அந்த காலகட்டங்களில் மிகவும் உற்சாகமாக அவர்கள் பணியாற்றுவார்கள். கலகலப்பாக இருக்கும் ஒரு அங்கு ஒரு பாடல் ஒலிப்பதிவு என்பதற்கான அடையாளம் அந்த சீரியஸ்னஸ், வேலையில் கருத்து இருக்கும் எல்லோரிடமும். ஆனால் அது வேலை செய்வது போல் அந்த ஒரு ஒரு எல்லாரும் ஒரு சீரியஸ் சமூகத்தை வைத்துக் கொண்டு அப்படி இல்ல, கலகலகலான ஒரு ஜோக் அந்த அட்மாஸ்பியர்ல ரொம்ப அழகா எல்லாரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கறது, ரொம்ப ஒரு குடும்ப குடும்பத்து நிகழ்ச்சி போல சென்று ஒரு ஃபேமிலியில் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி நாங்க போய் பாடிட்டு வருவோம். அவங்க எனக்கு நிறைய பாட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளவோ பாடல்கள். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, முத்து முத்து தேரோட்டம், நான் ஒன்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச, மேகமே யாரது சொல்லாமல், ஆலமரத்து கிளி, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆயிரம் ஆண்டுகள், ஆயிரம் பிறவிகள், பூமியில் பிறந்திட வேண்டுகிறேன். ரொம்ப ஒரு அங்க கலகலப்பாக இருக்கும், யாரையும் மனம் நோகாமல் வேலை வாங்கி பாட வைப்பார்கள். அது ஒன்று. எல்லா இசையமைப்பாளர்களிடமும் நான் பணியாற்றிருக்கிறேன், இந்தியா முழுவதும்.
தமிழிலே எடுத்துக்கொண்டால் 80களிலே இன்றும் கூட தமிழ் என்ற அந்த எல்லையை கடந்தும் ஒரு முன்னணி இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவருடைய இசையிலே நீங்கள் பாடும் பொழுது நான் என்னுடைய ஒரு ரசிகனாக நான் கண்ட ஒரு உண்மை, வாணி ஜெயராம் என்ற ஒரு பாடகிக்கு இன்னொரு பரிமாணத்தை அவர் காட்டியிருக்கிறார். குறிப்பாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் மற்றும் தங்க மகன் போன்ற படங்களிலே மேற்கத்திய பாணியிலான பாடல்கள் பலவற்றை கொடுத்து உங்களுக்கு இன்னும் ஒரு பரிமாணத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா?
மேற்கத்திய பாணியில் நான் அதற்கு முன்பே பாடியிருந்தேன். இப்பொழுது ஆரம்ப காலகட்டங்களில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த, சொல்ல குறிப்பிட வேண்டுமென்றால் திரு ரஜினிகாந்த் அவர்களின் முதல் படமான அபூர்வ ராகங்களிலேயே நான் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்று திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை செம்மேல் பாடி முதல் தேசிய விருது எனக்கு கிடைத்தது. அது தொடர்ந்து எவ்வளவோ படங்கள், ஆரம்ப காலகட்டங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த எவ்வளவோ படங்களில் நான் பாடியிருக்கிறேன். அதே போல் திரு கமல்ஹாசன் அவர்கள் நடித்த ஆரம்ப கால படங்களில் எவ்வளவோ படங்களில் பாடியிருக்கிறேன். மேற்கத்திய இசை என்றால் அப்போவே ரஜினிகாந்த் அவர்களின் ஆரம்ப கால படங்களில் ஒன்றான மூன்று முகத்திலேயே நான் தேவாமிர்தம் அன்று கூட பாடி காண்பித்தேன். தேவாமிர்தம் ஜீவாமிர்தம் கண்டான், சந்திரோதயம் சூரியோதயம் பெண்தான், துறவரம் என்ன சுகம் தரும் என்றும் பெண்ணோடு கொஞ்சங்கள் உண்டாகும் பேரின்பம். டிஸ்கோ ராமா டிஸ்கோ கிருஷ்ணா என்று அப்பொழுதே பாடினேன். அதற்கு பிறகு தங்க மகனில் இளையராஜா அவர்கள் வா வா பக்கம் வா என்று ஒரு டிஸ்கோ டைப் பாடலை
பாடினார். இளையராஜாவோடு பணியாற்றும் பொழுது அவருடைய அந்த வேலை வாங்கும் திறன் என்பது எப்படி அமைந்திருக்கும்?
ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விதமான வழி இருக்கிறது. திரு எம் எஸ் வி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் 9 மணிக்கே ஒலிப்பதிவு கூடத்துக்கு வந்து அப்பொழுது இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர், பாடகியர் முன்பு அமர்ந்து அப்பொழுது எடுத்து அப்பொழுதே இசையமைத்து அப்பொழுதே அதற்கு வேண்டிய பேக்ரவுண்ட் என்று சொல்லுவோமே இடை இசை, அதையும் போட்டு இணைத்து சாதகம் செய்து எல்லோரையும் வாசிக்க வைத்து பாட வைத்து சுடச்சுட தயாரிப்பு தயாரித்து அளிக்கிறோம் என்று சொல்கிறோம். அதுபோல அங்கு பிறக்கும் அந்த பாடல் 9 மணிக்கு தொடங்கி 1 மணிக்குள் அது அற்புதமாக உருவெடுத்து டேக் ஓகே ஆகி வீட்டுக்கு திருப்தியா வரும். இளையராஜா சார் அவரை பத்தி குறிப்பிடணும்னா அவர் எல்லா ஹோம்ஒர்க்னு சொல்லுவோம் அதெல்லாம் முன்னாலே பண்ணிட்டு நோட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும், எழுதினது அவர் நோட்டேஷன் எல்லா மியூசிஷியன்ஸ் கிட்டேயும் இருக்கும். நாங்க போய் பாட்டை கத்துக்கிட்டு அது ரெடியா இருக்கும், நாங்க பாடிடலாம். அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் ராஜா அவர்கள் வர டைம்ல ட்ராக் சிஸ்டமும் வந்துடுது. இப்போ என்னுடைய புன்னகை மன்னன் பாடலை எடுத்துக்கொண்டால் அதில் ரஹமான் அவர்கள் தான் கம்ப்யூட்டரில் அது ஃபீட் செய்து வாசித்திருக்கிறார். கவிதை கேளுங்கள் பாடலை, கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம், அது ரஹமான் அவர்கள் வாசித்த பாடல். அதுபோல் சங்கர் கணேஷ் என்றால் அவர் திரு சங்கர் அவர்கள் அமர்ந்து அப்பொழுது பாடல் சொல்லிக் கொடுத்து கற்றுக்கொண்டு நாங்கள் திரு எம் எஸ் வி அவர்கள் பாணியில் நாங்கள் அது ஒரு காலகட்டத்தில் ட்ராக் சிஸ்டம் என்று வந்துவிட்ட பொழுது ட்ராக்கோடையும் பாடியிருக்கிறோம். இப்பொழுது முதலே பாடல் ஒலிப்பதிவுக்கு சென்றால் பாடகர் பாடகியருக்கு தன்னுடன் கூட பாட இருப்பது யார் என்று கூட தெரியவில்லை. அவரவர் போர்ஷன், அது மாத்திரமல்ல வாத்தியங்கள் கூட தனித்தனியாக போய் கலந்து கொடுத்து விட்டு வாசித்து விட்டு வருகிறார்கள். காலம் மாறிவிட்டது.
ஆமாம், ஆமாம். அன்றைய விழா மேடையிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அந்த குணம், அதாவது அவர் எவ்வளவு தூரம் மனம் திறந்து ஒரு பெரும் கவிஞராக இருந்த பொழுதும் இன்னொரு பாடகி, இன்னொரு தனது கலைத்துறையிலே இருக்கின்ற சமகாலத்து பாடகியை பற்றி எழுதியிருக்கின்றார் என்று சொல்லியிருந்தீர்கள். அவரோடு கவிஞர் வைரமுத்து அவர்கள் கூட நேற்று போட்ட கோலம் என்ற ஒரு நூலிலே கூட,
எல்லோ ஜன்னலுக்கு வெளியே என்ற நூலில் எல்லோரும் எழுதியிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அற்புதமாக சந்தித்தேன் சிந்தித்தேன் என்ற பகுதியில் எழுதினார். அது எனக்கு ஒரு பெரிய மகுடம் வைத்தது போல இருந்தது. அதற்கு பிறகு திரு வைரமுத்து அவர்களும் இப்பொழுது கூட யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தேன், அவரும் அற்புதமாக எழுதினார். வாணி அம்மாவால எந்த விதமான பாடலையும் ஊதி தள்ள முடியும்னாலும் அவர் குரலில் கேபரே சாங்ஸ் கேட்கும்பொழுது குத்து விளக்கில் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொள்வது போல் ஒரு உணர்வு எழும் என்று எழுதியிருந்தார். அது ஒரு அற்புதமான உவமை. அதே போல் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்க தலைவராயிருந்த திரு வாசவன் அவர்கள் என்னை பற்றி வண்ணத்தமிழ் வாசல்கள் என்ற புத்தகத்தில் என்னை பற்றி எழுதியிருக்கிறார், அற்புதமாக எழுதியிருந்தார். அதே போல் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதியிருக்கிறார் என்னை பற்றி. அதே போல் இந்தியா முழுவதும் பிரபலமாயிருக்கும் ஒரு எழுத்தாளர் திரு குஷ்வந்த் சிங் அவர்கள் என்னை பற்றி எழுதியிருக்கிறார். எல்லோரும் எழுதியிருந்த நிறைய
எழுத்தாளர்கள். சிட்னி மண்ணிலே உங்களுடைய இசை நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த அனுபவம், அதாவது இப்படியான ரசிகர் வெள்ளத்திலே உங்களுடைய இந்த இசை நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது?
இவ்வளவு தாமதப்பட்டது நான் இங்கு வருவது, ஆனால் அந்த தாமதத்துக்கு ஒரு ஈடு செய்வது போல் கடவுள் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக அமைத்து கொடுத்து விட்டார். ஏனென்றால் நான் எதற்கும் நான் கிரெடிட் எடுத்துக்கொள்ள மாட்டேன். என்ன, நம்மை நடத்தி செல்வது அந்த ஆண்டவன், அதில் எனக்கு அசையாத நம்பிக்கை இருக்கிறது. உழைப்பை போட்டோம், நான் இவ்வளவு வேண்டிக் கொண்டு வந்தேன் நிகழ்ச்சிகள், இந்த நிகழ்ச்சி பிரமாதமாக அமைய வேண்டும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவருக்கு முழு மன திருப்தி கிடைக்க வேண்டும், அற்புதமாக அமைய வேண்டும், அதற்கு வேண்டிய உழைப்பை நான் போட்டேன். அக்கறை எடுத்துக்கொண்டு ஒத்திகை பார்த்து அவர்களோடு இணைந்து பலமுறை ஒத்திகை பார்த்து வந்து நிகழ்ச்சி அற்புதமாக அமைந்தது. எல்லாவற்றுக்கும் மேல் சிகரம் வைத்தது போல் அவர் திரு கதிர் அவர்கள் அவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அற்புதமாக ஏற்பாடு செய்திருந்தார். வந்திருந்த இசை பிரியர்கள் அவர்களுக்கு நான் அப்பொழுதே மேடையில் சொன்னது போல் இப்பொழுது இன்னொரு முறை கூறிக்கொள்கிறேன், நான் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றியையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த நியூஎன்சஸ் என்று சொல்லுவோம், அந்த இசை நுணுக்கங்களை கூட அவர்கள் கவனித்து அற்புதமாக பாராட்டினார்கள். கடைசி இறுதி பாடல் முடியும் வரை ஒரு இருக்கையிலிருந்து ஒருவர் கூட எழுந்து செல்லவில்லை. அதை பார்த்து எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது. நிகழ்ச்சி தொடங்கி சுமார் 4.5 மணி நேரம் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம், இறுதி வரை ஒருவர் கூட எழுந்து செல்லவில்லை. அப்படி ஒரு ஆர்வம், அற்புதமாக நடந்தது நிகழ்ச்சி, எனக்கு முழு திருப்தியாக இருக்கிறது, நான் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன். அந்த மனநிலையில்தான் இப்பொழுது உங்களுடன் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன்.
மிகுந்த மகிழ்ச்சி அம்மா. அதே மனநிலையிலே தான் ரசிகர்களாக நாங்களும் இருக்கின்றோம். நிறைவாக உங்களுடைய இந்த இசை உலக வாழ்விலே மறக்க முடியாத பல அனுபவங்கள் இருக்கும், ஆனால் இன்றும் நீங்கள் நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு அனுபவம் என்று இந்த வழியிலே ஏதாவது ஒன்று, அதாவது இந்த இசை உலக வாழ்க்கைக்கு நான் வந்ததிலே என்னால் மறக்க முடியாத ஒரு நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு?
நினைத்த மறக்க முடியாத சம்பவங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அதை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது. வாழ்க்கையில் இந்த 41 ஆண்டுகளில் திரைத்துறை இசையுல வாழ்க்கையில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. ஆனால் ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவோம், யூஆர் ஆஸ் குட் அஸ் யுவர் லாஸ்ட் சாங் ஆர் வாட் எவர் இன் தி ப்ரொஃபஷன் யூ ஆர். அதுபோல் இப்பொழுது நடத்தி முடித்து உங்கள் முன்னால் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சென்ற ஞாயிறன்று நடந்த இந்த சிட்னி நகரின் என்னுடைய இசை நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த மிகுந்த திருப்தியையும் மகிழ்ச்சியும் தருகிறது. அது எனக்கு என்னால் மறக்கவே முடியாது.
மிகுந்த மகிழ்ச்சி அம்மா. நிறைவாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நிறைவான கருத்துக்களாக தருங்களேன்.
நான் எப்பொழுதும் நான் அறிவுரை என்று யாருக்குமே கூற மாட்டேன். என்னுடைய விண்ணப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லோரும். நல்ல இசையை எல்லோரும் வரவேற்பு கொடுத்து ஆதரியுங்கள். நன்றாக பாடுபவர்களை முழு மனதோடு பாராட்டுங்கள். மொழி சிதைவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். யாராயிருந்தாலும் சரி, ஸ்ருத்தியோடு அந்த லயத்தில் ஸ்ருத்தியில் மொழியை சிதைக்காமல் பாடுபவர்களை ஆதரியுங்கள். மொழியை முழுவதுமாக சிதைத்து பாடுபவர்களை கூட மிகுந்த ஆதரவு இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கள் காலகட்டங்களில் நாங்கள் பாடும்பொழுது அங்கேயே வந்து இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், பாடலாசிரியர் எல்லோரும் அமர்ந்து ஒரு ஒரு எழுத்தையும் உற்று கவனிப்பார்கள். இந்த இடம் எப்படி இருக்க வேண்டும், இந்த எழுத்து அப்படி இருக்க வேண்டும், இங்க இக்கு கேட்கவில்லை, இங்க இப்பு கேட்கவில்லை என்று சொல்லுவார்கள். இப்பொழுது அதெல்லாம் ஒன்றும் காணவில்லை. அதனால் மொழிச்சிதைவு செய்யாமல் யார் நன்றாக பாடினாலும் வரவேற்க வேண்டும். அதற்கு ஒரு இசை வந்து மொழியை கடந்தது. மியூசிக் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இசை வந்து அதுக்கு ஒரு லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. எல்லோரையும் வரவேற்கணும். அதையும் நான் விளையாட்ட சொல்வேன், வந்தாரே வரவேற்கணும், ஒண்ணுமே வராதவரை கூட வரவேற்றுக்கீங்களா? உங்களுக்கு சிரிப்பு வந்து விட்டது.
மிகுந்த மகிழ்ச்சியம்மா, இந்த அரை மணி நேரமும் உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய இசை வாழ்க்கை என்று பல கருத்துக்களை அளித்திருந்தீர்கள். உண்மையிலேயே அந்த கலை நிகழ்ச்சி கொடுத்த அந்த திருப்தியை உங்களோடு உரையாடிய அந்த திருப்தியோடு
என்னுடைய அடுத்த நிகழ்ச்சியும் இதே போல நன்றாக வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லோருடைய பிரார்த்தனையும் என் கூட இருக்கும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்றால், சிட்னி நகர் வாழும் எல்லா இசை பிரியர்களும் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவு போல் எப்பொழுதும் எனக்கு கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும்.
நிச்சயமாக கொடுப்பார்கள். ஆண்டவன் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு இணைந்தே பயணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு மகிழ்வோடு இப்பொழுதும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி அம்மா.
மிக்க நன்றி. உங்களுடன் அளவளாவியதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.